ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். 1920 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சில குறிப்பிடத்தக்க மனிதர்களை சந்தித்து பேட்டி அளித்திருந்தார். அவர்கள் யார் யார் என இப்பொழுது பார்க்கலாம். WW பியர்சன் சாந்திநிகேதனத்திலிருந்து வந்து ஸ்ரீ அன்னையையும் அரவிந்தரையும் சந்தித்தார். ஜேம்ஸ் ஹெச் கசின்ஸ் ஸ்ரீ அரவிந்தருடன் தங்கினார். அரசியல் விஷயமாக ஸ்ரீ அரவிந்தரையும் அன்னையையும் சந்தித்தார். டாக்டர் மூஞ்சே வந்து ஸ்ரீ அரவிந்தருடன் தங்கினார். அவர் அரசியல் விஷயமாக ஸ்ரீ அரவிந்தருடன் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். 1920 சரளா தேவி சௌத்ராணி வந்தார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரை பேட்டி கண்டார். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் அங்கத்தினரான கர்னல் ஜோஷுவா வெட்ஜ்வுட் என்பவர் ஸ்ரீ அரவிந்தரை பேட்டி கண்டார். 1919 அல்லது 1920 ஆக இருக்கலாம். மிருணாளினி சட்டோபாத்தியாய, ஜே நம்பியார் மற்றும் எஸ் துரைசாமி ஐயர் ஆகியோர் வந்தனர். இதில் மிருணாளினி அன்னைக்கு புடவை அணிவதை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போதிலிருந்து அன்னை புடவை அணிய துவங்கினார். ஆர்யா பத்திரிகையை பற்றி முந்தைய வாரங்களில் பார்த்தோம். அன்னையும் அவருடைய கணவர் பால் ரிச்சர்டும் முதல் உலகப் போரின் பொருட்டு பாண்டிச்சேரியிலிருந்து சென்றுவிட பகவான் ஆர்யா பத்திரிகையை தனியே நடத்தி வந்தார். 6 ஆண்டு காலம் நடத்தப்பட்ட ஆர்யா பத்திரிகை ஜனவரி 1921 நிறுத்தப்பட்டது. ஆர்யா பொருளாதார ரீதியில் வெற்றிகரமானதாக இல்லையா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பகவான் அளித்த பதில், பொருளாதார ரீதியாக வெற்றிகரமான ஒன்றுதான், தேவைக்கு அதிகமாக பெற்றுத்தந்தது எனவும் சொல்லலாம். சந்திரநாகூரில் மோதிலால் ராய் அவர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் போதனையின் அடிப்படையில் பிரபார்த்தக் சங்கா என்ற ஒரு குழுவை துவங்கினார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சம்பந்தப்பட்ட எல்லா வங்காள நூல்கள் மற்றும் பல ஆங்கில நூல்கள், இவை தவிர தி ஸ்டாண்டர்ட் பேரர் மற்றும் பிரபார்த்தக் என்ற பத்திரிகைகளும் வெளிவந்தன. தி ஸ்டாண்டர்ட் பேரர் என்ற ஆங்கில பத்திரிகை 15 ஆகஸ்ட் 1920 துவங்கப்பட்டது. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சில கட்டுரைகள் இதில் இடம்பெற்றன. உதாரணமாக ஹதயோகா, திங்ஸ் சீன் இன் சிம்பிள்ஸ் என்பவை அதில் சில. தி இன்கார்னேட் வேர்ட் என்ற கட்டுரை இந்த பத்திரிகையின் முதல் இதழில் வெளிவந்தது. சில வருடங்களுக்கு பின் இந்த பத்திரிகை வெளிவருவது நின்று போனது. ஏபி புராணி ஸ்ரீ அரவிந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர்களுள் ஒருவர். 1918 முதன்முறையாக அவர் பகவானை சந்தித்தார். 1921 அவர் மீண்டும் 2வது முறையாக ஸ்ரீ அரவிந்தரை சந்திக்க வந்தார். இந்த தடவை அவருக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தை பற்றி இவ்வாறு கூறுகிறார். கடந்த 2 ஆண்டுகளில் அவருடைய உடலில் ஏற்பட்டிருந்த மாற்றம் அற்புதமானது என்றுதான் வர்ணிக்க வேண்டும். 1918 அவருடைய நிறம் பொதுவாக வங்காளிகளுடைய நிறம் இருப்பது போல் கருப்பாகவே இருந்தது. அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசமும் ஊடுருவிச் செல்லும் பார்வையும் இருந்த போதிலும் இப்பொழுது அவருடைய கண்ணங்கள் ஆப்பிள் பழத்தின் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தன. அவருடைய உடல் முழுவதும் மென்மையான பாலேட்டு நிற ஒளி வீசிக்கொண்டிருந்தது. அது கொஞ்சமும் எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றமாக இருந்தபடியால் நான் ஆச்சரியத்தில் உங்களுக்கு என்ன ஏற்பட்டது என்று கேட்டேன். எனது கேள்விக்கு நேரே பதில் சொல்லாமல் அவர் என்னிடம் பதில் கேள்வி கேட்டார், உனக்கு என்ன ஏற்பட்டது என்று. ஏனென்றால் நான் தாடி வளர்த்திருந்தேன். 1920 ஸ்ரீ அரவிந்தருடைய வீட்டில் உள்ளவர்களும் வெளியிலிருந்து வரும் சிலரும் பிற்பகல் 4 மணி முதல் 4:30 வரை ஸ்ரீ அரவிந்தருடன் வந்து அமர்வார்கள். சில நாட்களில் ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய சௌகரியத்தை பொறுத்து சிறிது தாமதமாகவும் வருவதுண்டு. இந்த கூட்டங்களில் பல விஷயங்களை பற்றிய உரையாடல் நடைபெறும். பொது நிகழ்ச்சிகள், பத்திரிகைகளில் வெளிவந்த ஏதாவது கட்டுரைகள், யோக சாதனை இவற்றை பற்றிய பேச்சு நடக்கும். சில சமயம் ஹாஸ்யமான விஷயங்கள் பற்றியும் பேசப்படும். சில நாட்கள் பெரும்பகுதி மௌனமாகவே கழியும். இந்த உரையாடல்கள் பின்னாளில் ஈவினிங் டாக்ஸ் வித் ஸ்ரீ அரபிந்தோ என்ற புத்தகத்தின் ஒரு பகுதியாக வெளியானது. 1921 டிசம்பர் மாதம் ஸ்ரீ அரவிந்தர் குடியிருந்த வீட்டில் ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு அறிவியல் ரீதியான விளக்கம் தர முடியாது என்றாலும், நாம் வசிக்கும் இந்த தூல உலகம் தவிர வேறு பல உலகங்கள் உள்ளன. இவ்வுலகங்கள் ஒவ்வொன்றிற்கும் உரிய சில விதிகள் உள்ளன. இருப்பினும் இவை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து நிற்கவில்லை. அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இந்த நிகழ்ச்சி பற்றி ஸ்ரீ அன்னை ஆசிரம குழந்தைகளுடன் பேசியிருக்கிறார். அதை இங்கு பார்க்கலாம். எங்களிடம் வாதல் என்று சமையல்காரன் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் கோபக்காரன். யாரும் அவனை கண்டிப்பது அவனுக்கு பிடிக்காது. மேலும் அவனுக்கு மந்திரவாதம் தெரிந்த சிலருடன் தொடர்பும் இருந்தது. இந்த சமையல்காரன் ஏதோ ஒரு பெரிய தவறு செய்துவிட்டான். அதற்காக அவனை திட்டினார்கள். அவனுக்கு பெரும் கோபம் வந்துவிட்டது. நீங்கள் இந்த வீட்டில் குடியிருப்பதை நான் பார்த்து விடுகிறேன் என்று சூளுரைத்துவிட்டு போய்விட்டான். நாங்கள் அதை பற்றி கவனிக்கவில்லை, பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. 2 அல்லது 3 நாட்களுக்கு உள்முற்றத்தில் கற்கள் வந்து விழுந்ததாக சொன்னார்கள். அடுத்த வீட்டிலிருந்து யாரோ கல்லெறிகிறார்களோ என நினைத்தோம். சுவர்கள் மேல் மற்றும் கூரைகள் மேல் ஏறி நின்று கல்லெறிவது யார் என்று கண்டுபிடிக்க முயன்றோம். நேரம் ஆக ஆக கற்களின் எண்ணிக்கை அதிகமானது. குறிப்பாக சமையல் அறை கதவில் வந்து விழுந்தன. ஒரு கல் முற்றத்தில் போய்க் கொண்டிருந்த தத்தா என்னும் சாதகியின் கைமேல் விழுந்தது. வீட்டில் இருந்தவர்களுக்கு சுவாரஸ்யம் அதிகமாகிவிட்டது. சுவாரஸ்யம் அதிகமாக அதிகமாக கற்களின் எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகமானது. எல்லா திசைகளிலிருந்தும், ஜன்னலோ கதவுகளோ இல்லாத இடங்களிலிருந்தும் ஒரே சமயத்தில் கற்கள் வந்து விழுந்தன. வாதல் தனக்கு உடல் நலம் சரியில்லை என்று தகவல் அனுப்பியிருந்தான். அதாவது 2 நாட்களாக கற்கள் விழத் தொடங்கியதிலிருந்து. அவன் தனக்கு பதிலாக தன்னுடைய உதவியாளை விட்டு போயிருந்தான். அவன் 13 அல்லது 14 வயதுடையவன், மந்த புத்தி உடையவன். இவன் போகும் இடங்களிலெல்லாம் நிறைய கற்கள் விழுவதை கவனித்தோம். அவனை ஒரு அறையில் வைத்து பூட்டினார்கள். அப்பொழுதும் கற்கள் விழுவது நிற்கவில்லை. கடைசியில் பையனுடைய காலில் காயம் பட்டுவிட்டது. நான் ஸ்ரீ அரவிந்தருடன் இருந்தேன். இருவரும் சேர்ந்து தியானம் செய்து கொண்டு அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தோம். விஷயம் முற்றிப்போகவே எங்களிடத்தில் இதை பற்றி சொன்னார்கள். இங்கு ஒன்றை சொல்ல வேண்டும். முதலில் நாங்கள் கல் விழக்கூடிய சாதாரண காரணங்களையெல்லாம் ஆராய்ந்தோம். போலீஸுக்கு தெரியப்படுத்தினோம். அவர்கள் வந்து நேரே பார்க்க ஆசைப்பட்டார்கள். ஒரு போலீஸ்காரர் நல்ல மனிதராக தெரிந்தார். அவர் உடனே சொல்லிவிட்டார், ஓ, வாதலை சமையல்காரனாக வைத்திருக்கிறார்கள். ஓ, இது என்ன விஷயம் என்று எங்களுக்கு புரிகிறது. அவர் கையில் துப்பாக்கி இருந்தது. அவர் முற்றத்தில் உஷாராக நின்று கொண்டிருந்தார். ஒரு கல் விழ வேண்டுமே. நான் வீட்டின் மேல்தளத்தில் ஸ்ரீ அரவிந்தருடன் நின்று கொண்டிருந்தேன். நான் அவரிடம் சொன்னேன், இது மோசமாயிருக்கிறதே. நாம் போலீஸை கூப்பிட்டால் அப்பொழுது பார்த்து கற்கள் விழுவது நின்று விடுகிறதே. நாம் பொய் சொல்கிறோம் என்றல்லவா அவர்கள் நினைப்பார்கள். அப்படி சொன்ன உடனேயே மீண்டும் கற்கள் விழத் தொடங்கின. கற்கள் எல்லாம் நாங்கள் நின்ற மேல்தளத்திலிருந்து தள்ளியே விழுந்து கொண்டிருந்தன. எங்கள் பக்கத்தில் ஒரு கல்லும் விழவில்லை. போலீஸ்காரர், நான் இங்கு நின்று கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை, வாதல்தான் உங்கள் மீது ஏவி விட்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த பையனை வீட்டினுள் அடைத்து வைத்த போதும் கல் விழுந்தது. அதனால் உடனே அந்த பையனை அந்த வீட்டிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். அவனை வேறு வீட்டிற்கோ வேறு எங்கேயோ அனுப்புங்கள். நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீட்டில் மட்டும் அவனை வைக்காதீர்கள். அமைதியாக இருங்கள். பயப்பட வேண்டியதில்லை என்றேன். நான் ஸ்ரீ அரவிந்தருடன் அவருடைய அறையில் இருந்தேன். நான் இது என்ன என்று பார்க்கலாம் என்று சொல்லி தியான நிலையுள் சென்று குரல் கொடுத்தேன். இப்பொழுது யார் எங்கள் மீது கல் எறிகிறார்கள் என்று பார்க்கலாம். நீங்கள் வந்து யார் கல் எறிகிறார்கள் என்று எங்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். பிராணலோகத்தைச் சேர்ந்த 3 ஜீவர்களை கண்டேன். கொஞ்சமும் பலம் இல்லாதவைகள். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு மட்டுமே அவர்களுக்கு உணர்வு உண்டு. பெரிய சக்தி என்று ஒன்றும் இல்லை. இந்த ஜீவர்கள் மந்திரவாதிகளுக்கு தொண்டு செய்யும். அவர்கள் மந்திரத்தின் மூலம் இவைகளை வரவழைப்பார்கள். அவை பயந்து போயிருந்தன. ஒரேயடியாக பயந்து போய்விட்டன. நான் அவைகளை பார்த்து, நீங்கள் ஏன் இப்படி கல்லெறுகிறீர்கள்? இதற்கு அர்த்தம் என்ன? இது மிகவும் மோசமான விளையாட்டன்றோ என்றேன். அவை, நாங்கள் வற்புறுத்தப்படுகிறோம். அப்படி செய்யும்படி எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய தவறு இல்லை என்றன. எனக்கு உண்மையிலேயே சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் முகத்தை சற்று கடுமையாக வைத்து கொண்டு, இதோ பாருங்கள், நீங்கள் இந்த சேட்டைகளை நிறுத்திவிட வேண்டும், புரிகிறதா என்றேன். பிறகு அவை என்னை பார்த்து, நீங்கள் எங்களை வைத்து கொள்ள விரும்பவில்லையா? நீங்கள் சொல்லுவதையெல்லாம் செய்வோம் என்றன. உங்களால் என்ன செய்ய முடியும் என்றேன். கல்லெறிய தெரியும் என்றன. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்களால் பூக்கள் கொண்டு வர முடியுமா? எனக்கு சில ரோஜா பூக்கள் கொண்டு வருகிறீர்களா என்று கேட்டேன். திருதிருவென விழித்து கொண்டு, அதை எப்படி செய்வது என்று எங்களுக்கு தெரியாது என சொல்லின. எனக்கு நீங்கள் தேவையில்லை, ஓடிப்போய் விடுங்கள் என்றேன். அவை ஓடிப்போய்விட்டன. திரும்பி வரவே இல்லை. நான் ஒரு விஷயத்தை இங்கு கவனித்தேன். கூரை மட்டத்தில்தான் கற்கள் தென்பட்டன. கூரையில் தொடங்கி அதற்கு கீழே வரை. கூரை மட்டத்திற்கு மேல் கற்கள் காணப்படவில்லை. வீட்டிற்கு மேலே ஒரு கல்லையும் காண முடியவில்லை. அதாவது அவை வீட்டின் சூழ்நிலையில் தூள வடிவம் பெற்று கீழே விழுந்தன என்று தெரிந்தது. மறுநாள் காலையில் நான் சமையல் அறைக்கு வந்தபோது அங்கிருந்த தூண்களில் ஒன்றின் மேல் கரியினால் சில சக்கரங்களும் எண்களும் வரையப்பட்டிருப்பதை பார்த்தேன். சில தமிழ்ச் சொற்களும் அதில் இருந்தன. நான் அவற்றையெல்லாம் நன்றாக துடைத்தழித்துவிட்டு ஓர் ஆவகனம் செய்தேன். அத்துடன் இந்த நகைச்சுவை நாடகம் முடிவுக்கு வந்தது. வாதலின் மகள் இங்கு வேலை பார்த்து வந்தாள். அன்று பிற்பகலில் அவள் ஒரே பீதியில் ஓடி வந்தாள். தன்னுடைய அப்பா மருத்துவமனையில் இருப்பதாகவும், திடீரென்று அன்று காலை அவருக்கு ஏதோ நோய் கண்டு சாக கிடக்கிறார் என்றும் சொல்லி அழுதாள். என்ன நடந்திருக்கிறது என்பது எனக்கு புரிந்தது. நான் ஸ்ரீ அரவிந்தரிடம் போய், கேட்டீர்களா, வாதல் ஆஸ்பத்திரியில் சாக கிடக்கிறானாம் என்றேன். ஸ்ரீ அரவிந்தர் என்னை பார்த்து முருவளித்து விட்டு, ஓ, நாலந்து கற்களுக்காகவா என்றார். அன்று மாலையே வாதல் குணமடைந்து விட்டான். அதன் பிறகு இது போன்ற செயல்களில் இறங்கவில்லை. இதற்கு பின்பு எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. வாதல் எந்த மந்திரவாதியிடம் போயிருந்தான் என்பது பின்னால் எங்களுக்கு தெரிந்தது. அந்த மந்திரவாதி பற்றி பாண்டிச்சேரியில் அனைவருக்கும் தெரியும். எங்களை வீட்டை விட்டு விரட்டிவிட வேண்டும் என்று வாதல் கேட்டிருக்கிறான். முதலில் மந்திரவாதி இப்படி சொல்லியிருக்கிறான், அது ஸ்ரீ அரவிந்தர் வசிக்கிற வீடாயிற்றே. இவன் ஆம் என்றதும், அப்பாடி, நான் இந்த விவகாரத்தில் தலையிட மாட்டேன், நீ எப்படியோ சமாளித்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறான். மிகவும் வற்புறுத்தி மேலும் அதிக பணம் தருவதாக சொல்லியிருக்கிறான் வாதல். அப்பொழுது மந்திரவாதி, இதோ பார், நமக்குள் ஒரு ஏற்பாடு செய்து கொள்வோம். ஸ்ரீ அரவிந்தர் இருக்கிற இடத்தை சுற்றி 25 மீட்டர் தூரத்திற்கு கல் ஒன்றும் விழாது. ஸ்ரீ அரவிந்தருக்கும் கற்களுக்கும் இடையில் எப்பொழுதும் 25 மீட்டருக்கு குறையாத தூரம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அதனால்தான் ஒரு கல் கூட நாங்கள் இருந்த பக்கம் விழவில்லை. முற்றத்தின் மறுமுனையில்தான் கற்கள் விழுந்தன. இந்த நிகழ்வை நேரில் கண்டவர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தர், அன்னை, விஜய், அம்ருதா, சத்யேன், ரிஷிகேஷ் கஞ்சிலால் மற்றும் உபேந்திரநாத் பானர்ஜி என எழுதுகிறார் ஏபி புராணி அவர்கள். இவ்வாறு மிகவும் தொல்லை கொடுத்த ஒருவனுக்கு கூட அவன் தவறை மன்னித்து அவன் உயிரை மீட்டு கொடுத்து கருணையும் அருளும் பொழிந்தவர் நம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும். அடுத்த வாரம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் வரலாற்றை தொடரலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.